ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் குறித்த நிகழ்ச்சி.
யாரையாவது எங்காவது பார்த்தவுடன் இவர் எனக்கு தெரியுமே என்று யோசித்திருக்கிறீர்களா? பின்னர் அவரை அணுகும்போது அவர் ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமகன் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அதற்கு காரணம் இருக்கிறது. ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களுடன் நாம் சில மரபணு கூறுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை முன்னர் கேட்டிராதவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் மானுடவியலாளர்கள் சிலர் திராவிட சமூகத்தினரது முகவடிவிற்கும் பூர்வீக மக்களின் முகவடிவிற்குமான ஒற்றுமையை அவதானித்திருந்தார்கள் என்று ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் பேராசிரியர் ராகவேந்திர ராவோ சொல்கிறார்.
This was one of the supports which we were building upon on earlier studies in 1856 by Huxley, that there are morphological similarities between Indian and Australian aborigine tribes. This also was supported by anthropometric evidences by bird's shell. See any Australian aborigine photograph and you see Central Gavian tribes, you see the facial features are similar.
மனித குலம் ஆபிரிக்க கண்டத்தில் ஆரம்பித்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் சிலர் தெற்காசியா அல்லது இந்திய துணைக்கண்டத்திற்கு குடிபெயர்ந்தார்கள் என்றும், அதில் ஒரு பகுதியினர் 40,000 வருடங்களுக்கு முன் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்தார்கள் என்றும் முன்னைய ஆய்வுகள் சொல்லியிருந்தன. தாய் வழியாக வரும் மரபணுக்களுக்கும் தந்தை வழியாக வரும் மரபணுக்களுக்குமான வித்தியாசத்தை விளக்கி ஆஸ்திரேலிய பூர்வீக மக்கள், பசிபிக் தீவு மக்கள் மற்றும் இந்தியர்களுக்கும் இடையிலான மரபணு தொடர்பு குறித்து பல ஆய்வுகள் நடந்திருப்பதாக சொல்கிறார் இந்திய மானுடவியலாளர் டாக்டர் நிதின் சக்சேனா.
One, the lineage of mother, that is the mitochondrial DNA, that mother passes to the children. And that is quite clear. There are two or three studies based on mitochondrial DNA which point out relationship between Melanesian Papua New Guineans and Australian Aborigines, and also between Australian Aborigines and Indians. Then there is a study by Alan Redd, which appeared in 2010. And this study has been done based on Y chromosome, which is actually the paternal lineage. And what really happens, that this lineage from father, the Y chromosome, and the mitochondrial DNA from mother, both studies actually point out the relationship between the Australian Aborigines, Papua New Guineans, Melanesians, and also the Indians.
ஆனால் 2013ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் இவல்யூஷனரி ஆந்த்ரோபாலஜி என்ற ஆய்வு மையம் நடத்திய ஆய்வில்தான் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவிற்கு இடம்பெற்ற இரண்டாவது குடிவரவு குறித்து விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆய்வை முன்னெடுத்த டாக்டர் மார்க் ஸ்டோன்கிங் இந்த ஆய்வின் மூலம் இந்தியாவிற்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்.
There had been some suggestions previously from more limited genetic studies that there might have been contact from India to Australia, but our study really has the power to address this in more detail. What we did in the study was to analyze genome-wide variation, so basically looking at lots and lots of genetic markers across the genome of Australians and other populations to try to learn more.
ஆஸ்திரேலிய பூர்வீக மக்கள், பப்புவா நியூகினியில் உள்ள மக்கள், தென்னிந்தியர்கள் ஆகியோருடையே இவர்கள் நடத்திய ஆய்வில் ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களின் மரபணுக்களில் 11% இந்தியாவின் ஆதிவாசி இனத்தவரின் அடையாளங்கள் உள்ளன என்றும், இந்த கலப்பு 4,000 ஆண்டுகளுக்கு முன் நடந்திருந்தது என்றும், இந்திய பழங்குடியினர்தான் ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கு கருவிகள் செய்யும் தொழில்நுட்பத்தையும் சொல்லித் தந்துள்ளார்கள் என்றும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது தவிர ஆஸ்திரேலிய அடையாளங்களில் ஒன்றான டிங்கோ என்ற நாய் தென்னிந்தியாவிலிருந்து வந்ததென்றும், ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களுக்கு கற்களால் ஆன கருவிகளை செய்யும் தொழில்நுட்பத்தையும் இந்திய பழங்குடியினர்தான் அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் அகழ்வாராய்ச்சியாளர் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழக பேராசிரியர் இயன் லிலி சொல்கிறார்.
What we have as archaeologists is dates from about 15,000 years ago and 13,000 years ago in Queensland for these small tools.
அது மட்டுமல்ல, ஆஸ்திரேலிய கொடியில் இருக்கும் சதர்ன் கிராஸ் என்று சொல்லப்படும் தென்துருவ நட்சத்திரங்களும் சமய சின்னமாக இந்தியாவின் பல பாகங்களில் காணப்படுகிறது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள்.
The cross in a circle, what you call the sun cross, is first found in the world in the Kakadu National Park in Australia in northern Arnhem Land at 40,000 BC. This is very interesting because the sun cross, that is the circle with a cross in it, is found all over the world now. It is also found in the Mesochalcolithic rock art of many parts of India, including Jharkhand in Hazaribagh. I believe there could have been cultural migration of the symbols into India during several periods, because we have to consider it in the context of anthropological and archaeological evidence that there was Australoid migration out of Australia, which did come in parts to India.
இவ்வளவு தொடர்புகளும் எப்படி வெளிப்படுகின்றன? மொழியில் கலாச்சார கூறுகளில் எமக்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி அமைந்துள்ளது என்று அடுத்த வாரம் பார்ப்போம்.
நிகழ்ச்சி ஆக்கம் குலசேகரம் சஞ்சயன்.